இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 33. மனாசே ராஜாவாகிறபோது 12 வயதாயிருந்து 55 வருடங்கள் எருசலேமில் ஆட்சிசெய்தான். யெகோவா இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாகத் துரத்தின மக்களுடைய அருவருப்புகளின்படியே அவன் யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்துப்போட்ட மேடைகளைத் திரும்பவும் கட்டி, பாகால்களுக்குப் பலிபீடங்களைக் கட்டி, விக்கிரகத் தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் நட்சத்திரங்களையெல்லாம் பணிந்துகொண்டு அவைகளை வணங்கி, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று யெகோவா சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களைக் கட்டி, யெகோவாவுடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பலிபீடங்களைக் கட்டினான். அவன் பென் இன்னோம் பள்ளத்தாக்கிலே தன் மகன்களை தகன பலிகளாக தீயிலே பலியிட்டு, நாள் நட்சத்திரம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து, ஜோதிடம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து, யெகோவாவுக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் வம்சங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் பெயரை என்றென்றைக்கும் விளங்கச் செய்வேன் என்றும் நான் மோசேயைக் கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஏற்றபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளையெல்லாம் அவர்கள் செய்ய கவனமாக இருந்தார்களேயானால், நான் இனி அவர்கள் கால்களை அவர்கள் முன்னோர்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக்கச் செய்வதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் மகனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில்தானே அவன் தான் செய்த விக்கிரகமாகிய சிலையை நாட்டினான். அப்படியே யெகோவா இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முன்பாக அழித்த மக்களைவிட யூதாவும் எருசலேமின் மக்களும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாக மனாசே அவர்களை வழிவிலகிப் போகச் செய்தான். யெகோவா மனாசேயோடும் அவனுடைய மக்களோடும் பேசினபோதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் யெகோவா அசீரியா ராஜாவின் தளபதிகளை அவர்கள் மேல் வரச்செய்தார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்பட்டபோது தன் தேவனாகிய யெகோவாவை நோக்கி கெஞ்சி தன் முன்னோர்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறபோது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன்னுடைய தேசத்திற்கு வரச்செய்தார். யெகோவாவே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளிமதிலை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு துவங்கி மீன்வாசல் வரை கட்டி, ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி, யூதாவிலுள்ள பாதுகாப்பான பட்டணங்களிலெல்லாம் படைத்தலைவரை ஏற்படுத்தி, யெகோவாவுடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தெய்வங்களையும் அந்த சிலையையும் அகற்றிவிட்டு, யெகோவாவுடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு வெளியே போடச் செய்து, யெகோவாவுடைய பலிபீடத்தை பழுது பார்த்து அதன்மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி, இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை ஆராதிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆனாலும் மக்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள். இருந்தாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். மனாசேயின் மற்ற காரியங்களும், அவன் தன் தேவனை நோக்கி செய்த விண்ணப்பமும், இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் நாமத்தில் அவனோடு பேசின தரிசனம் காண்கிறவர்களின் வார்த்தைகளும் இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு யெகோவா இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே செய்த அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளைக் கட்டி விக்கிரகத் தோப்புகளையும் சிலைகளையும் நாட்டின இடங்களும் ஓசாயின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே இறந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் செய்தார்கள். அவன் மகனாகிய ஆமோன் அவனுடைய இடத்தில் ராஜாவானான். ஆமோன் ராஜாவாகிறபோது 22 வயதாயிருந்து 2 வருடங்கள் எருசலேமில் ஆட்சி செய்தான். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல யெகோவாவின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே செய்து வைத்த சிலைகளுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை வணங்கினான். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்திக் கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் யெகோவாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு விரோதமாக சதி செய்து அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேசத்து மக்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக சதிசெய்த அனைவரையும் வெட்டிப்போட்டு அவன் மகனாகிய யோசியாவை அவனுடைய இடத்தில் ராஜாவாக்கினார்கள்.